All true believers are looking forward to the time when we go to heaven.
உண்மையான விசுவாசிகளும் எப்பொழுது நாம் பரலோகத்துக்கு செல்வோம் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள்.
And in a world that is full of sorrow and difficulties and trials, we really look forward to going to heaven.
துக்கங்களும் கஷ்டங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் எப்பொழுது நாம் பரலோகத்துக்கு செல்வோம் என்று எல்லோரும் காத்துக்கொண்டிருக்கிறோம்.
Particularly those who have many sorrows look forward to a life which is going to be completely free from sorrow.
குறிப்பாக அநேக துக்கங்கள் உள்ளவர்கள் எப்பொழுதும் துக்கங்கள் எல்லாம் நீங்கும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
And those who are sick look forward to having a new body and there will be no sickness.
சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள் சுகமில்லாத ஒரு புது வாழ்வு எப்பொழுது கிடைக்கும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
But when we look at the life of Jesus, the way he lived on this earth,
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது,
we see a heavenly life lived on this earth.
இந்த பூமியிலே அவர் ஒரு பரலோக வாழ்க்கையை வாழ்ந்தார்.
It was not a he didn't have a body that could not die. He took a body that could die.
அவர் அழிவில்லாத ஒரு சரீரத்தை அவர் பெற்றிருக்கவில்லை, ஆனால் அழிவுள்ள ஒரு சரீரத்தை தான் பெற்றிருந்தார்.
Today he has a body that cannot die.
ஆனால் இன்று அவருக்கு அழியாத ஒரு சரீரம் உள்ளது.
But when he was on earth he had a body that could suffer pain and was tired and would die.
ஆனால் அவர் பூமியில் இருக்கும் பொழுது அவர் அந்த அந்த துக்கங்களையும் சோகத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடிய அழிவுக்குரிய ஒரு சரீரத்தை பெற்றிருந்தார்.
And that's the same type of body you and I have.
அதே போல தான் நாமும் ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறோம்.
His body was no different from ours.
அவருடைய சரீரம் நம்முடைய சரீரத்தை விட எந்த விதத்திலும் மாறுபட்டது அல்ல.
But yet he lived a heavenly life on this earth.
ஆனால் அவர் இந்த பூலோகத்தில் ஒரு பரலோக வாழ்க்கையை வாழ்ந்தார்.
That means he manifested in that body the life of heaven.
அதனுடைய அர்த்தம் என்றால் அவர் பரலோக வாழ்க்கை தன்னுடைய இந்த பூலோக உடம்பில் அவர் பிரஸ்தப்படுத்தினார்.
So one thing we can learn from Jesus' earthly life is that it is possible even in this body to manifest the life of heaven.
இந்த பரலோக வாழ்க்கை நாம் இந்த பூலோகத்தில் கூட நம்முடைய இந்த சரீரத்தில் நாம் பிரசித்தப்படுத்த முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடியும்.
We don't know all the sufferings that Jesus went through on this earth.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த எல்லா பாடுகளையும் நாம் அறிந்திருக்க முடியாது.
In fact, the sufferings described in the Gospels is only in the last 24 hours of his earthly life.
இந்த சுவிசேஷ புத்தகங்களில் அவருடைய அந்த துக்கங்கள் எல்லாம் அந்த கடைசி அந்த 24 மணி நேரத்தில் அவர்பட்ட பாடுகளை தான் முக்கியமாக குறிப்பிடுகின்றன.
That is the last one day.
அந்த கடைசி ஒரு நாள் பாடுகள் மட்டும்.
Where he was beaten and finally crucified.
அவர் அந்த கடைசி ஒரு நாளில் அவர் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஒரு நாளை தான் நாம் பார்க்கிறோம்.
There may have been many other sufferings but the Bible doesn't talk about.
ஒருவேளை வேதாகமும் கூறாத அநேக பாடுகளையும் அவர் பட்டிருக்க கூடும்.
But one thing we do know.
ஆனால் ஒரு காரியம் நமக்கு தெரியும்.
And this is a verse that has helped me very much in my life.
இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும்மாக எனக்கு உதவி செய்திருக்கிறது.
Just I want to show you 2-3 verses.
இரண்டு மூன்று வசனங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன்.
The first one is in Hebrews chapter 2.
முதல் வசனம் எபிரேயர் எழுதிய புத்தகத்தில்
and verse 17 and 18.
17 18 வசனங்கள்.
Here it says that Jesus had to be made like his brothers in everything so that he can become a merciful and faithful high priest in things pertaining to God.
அவர்
chapter 2 verse 17
அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கம் உண்மையுள்ள பிரதான ஆசாரியாக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாயிருக்க வேண்டுமா இருந்தது.
See, he is made like his brothers in everything it says.
அவர் தம்முடைய சகோதரர்களைப் போல் எல்லாவற்றிலும் அவர் ஆயிருந்தார்.
Who are his brothers?
அவருடைய சகோதரர்கள் யார்?
It's you and me, brothers and sisters.
அது நம்மைப் போல் நானும் நீங்களும் தான்.
You know, when you call a person brother so and so,
நீங்கள் ஒருவரை சகோதரர் இன்னார் என்று அழைக்கும் பொழுது,
you are calling him a younger brother of Jesus Christ.
அவர் நம்மையும் அவ்வாறு தான் அவர் அழைக்கிறார்.
He's called, no, when we call him brother, we are calling him a younger brother of Jesus Christ.
நாம் ஒருவரை சகோதரர் என்று அழைக்கும் பொழுது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரர் என்று அழைக்கிறோம்.
You call somebody sister.
நீங்கள் யாரையாவது சகோதரி என்று அழைக்கும் பொழுது,
he's a younger sister of Jesus Christ.
அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரி.
That is the highest title we can ever have.
இந்த இந்த ஒரு பட்டம் தான் நான் பெற்றிருக்கக்கூடிய மிக உயர்ந்த பட்டம்.
There's no higher title than that.
இதைவிட ஒரு சிறந்த பட்டம் உயர்ந்த பட்டம் இல்லை.
There are so many titles in the world.
இந்த உலகத்தில் அநேக பட்டங்கள் உண்டு.
And even in the church many people take certain titles.
சபையிலும் கூட அநேக மக்கள் அநேக பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள்.
And we think those titles make us higher than others.
அந்த பட்டங்கள் நம்மை மற்றவர்களை காட்டிலும் உயர்வாக ஆக்கும் என்று நாம் நினைக்கிறோம்.
It's not true.
ஆனால் அது உண்மை அல்ல.
Jesus said don't be called rabbi or teacher or any such title.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார், உங்களை நீங்கள் ரபி என்றும் போதகர் என்றும் அழைக்கப்படாதிருங்கள் என்று கூறினார்.
And if he were living today he would have also say don't take titles like reverend and all those titles.
இன்றும் கூட அந்த reverend என்றோ மற்ற பட்டங்களை நீங்கள் பெறாமல் இருக்க வேண்டும்.
Even pastor.
போதகர் என்று கூட அழைக்கப்படாமல் இருக்க வேண்டும்.
Jesus said you are all brothers.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நாம் எல்லாரும் சகோதரர்கள்.
So I often tell people
நான் அநேக முறை மக்களிடத்தில் கூறுவேன்,
I am a younger brother of Jesus Christ.
நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரன்.
And when you call me brother that is the highest title you can give me.
நீங்கள் என்னை சகோதரன் என்று அழைக்கும் பொழுது அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த பட்டம் என்று நான் கூறுவேன்.
Please don't call me by some low title like reverend or right reverend or pastor.
ஒருவேளை என்னை reverend என்றோ right reverend என்றோ போதகர் என்றோ சாதாரண பட்டத்தை கொண்டு அழைக்காதீர்கள் என்று நான் கூறுவேன்.
I am a brother.
நான் ஒரு சகோதரன்.
Young brother of Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரன்.
And that's what you are.
நீங்களும் அது போலதான்.
So when I call you brother I'm giving you the highest title any human being can have, greater than king or queen or anything.
நான் உங்களை சகோதரன் நிலைக்கும் பொழுது இந்த உலகத்தில் யாரும் ஒரு ஒரு மன்னனோ அல்லது அரசியோ கொடுக்க முடியாத மிக உயர்ந்த பட்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
And he became like us his brothers.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் சகோதரராக மாறினார்.
In how many things?
எத்தனை வழிகளில்?
In everything.
எல்லாவற்றிலும் அவர் மாறினார்.
He became like us in everything.
அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் மாறினார்.
There was only one thing missing in him and that was sin. That was not there.
அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் இருந்தது என்றால் அது பாவம்.
Other than that he was like us in everything.
அந்த பாவத்தை விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றிலும் அவர் நம்மை போலவே இருந்தார்.
He was tired like us.
அவர் நம்மை போல சில வேளைகளில் சோர்வுற்றிருந்தார்.
He used to go to sleep like us.
அவர் நம்மை போல சில நேரத்தில் உறங்கினார்.
And he used to perspire if he worked hard.
அவர் நம்மை போல வேலை செய்து அவர் வேர்வை சிந்தினார்.
He had to earn his living by working.
அவர் நம்மை போல் வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்.
And he faced misunderstanding from people just like we face.
நாம் சந்திப்பது போலவே அநேக மக்கள் மத்தியில் அவர் வித்தியாசங்களோடு இருந்தார்.
And we read in chapter 4 and verse 15
that நான்காவது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
That he was also tempted like us in everything.
அவர் நம்மை போல எல்லாவிதத்திலும் சோதிக்கப்பட்டார்.
See, temptation is not sin.
சோதிக்கப்படுதல் பாவம் அல்ல.
We mustn't think that if I am tempted to do something that's a sin.
ஒருவேளை நாம் சோதிக்கப்பட்டால் அது பாவம் என்று நாம் நினைக்க கூடாது.
If I do it then it's a sin.
நான் அந்த சோதனையில் அகப்பட்டால் அதை செய்தால் அது பாவமாகும்.
So God allows us to be tempted so that we can overcome.
அதனால் ஆண்டவர் நாம் சோதிக்கப்படும்படி நம்மை அனுமதிக்கிறார்.
You must not pray Lord don't let me ever be tempted.
ஆண்டவரே எனக்கு சோதனைகள் வரக்கூடாது என்று நாம் ஜெபிக்க கூடாது.
When we pray in the Lord's prayer, lead us not into temptation but deliver us from evil.
நாம் கர்த்தருடைய ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது எங்களை சோதனைகள் படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கிறோம்.
We have to understand the meaning of that.
அதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
It means don't let me be tempted beyond my ability.
அதனுடைய அர்த்தம் என்றால் என்னுடைய தகுதிக்கு என்னுடைய எல்லைக்கு மேலாக நான் சோதிக்கப்பட கூடாது என்றுதான் அர்த்தம்.
But temptation is necessary for us.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை என்பது அவசியமாக இருக்கிறது.
Jesus was tempted exactly like us in everything.
நம்மை போலவே எல்லா காரியங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார்.
And why was he tempted like us in everything?
அவர் நம்மை போலவே எதற்காக எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார்?
Because it says in chapter 2 verse 18.
இரண்டாம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது.
Since he was tempted in what he suffered, now he is able to run to help those who are tempted.
அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்.
You know why he was tempted?
அவர் ஏன் சோதிக்கப்பட்டார்?
So that he can run to help you when you are tempted.
அவர் உங்களுக்காக ஓடி வந்து உதவி செய்வதற்காக அவர் சோதிக்கப்பட்டார்.
I like that verse.
இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது.
Because I find in this world I am tempted every day.
நான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் சோதனைக்குள்ளாகிறேன்.
when we are new believers we are tempted with a lot of very carnal worldly things
நாம் புது விசுவாசிகளாகும் பொழுது நாம் இந்த உலகப்பிரகாரமான अनेक காரியங்களால் நாம் சோதிக்கப்படுகிறோம்
but as we grow older in the lord we are still tempted but by bigger things
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வளரும் பொழுது நாம் மீண்டும் சோதிக்கப்படுகிறோம் ஆனால் சாதாரண காரியங்களில் இல்ல வேறு விதமான காரியங்களில்
you know temptation is like a school
சோதனை என்பது ஒரு பள்ளிக்கூடம் போல
in the first standard students study something in 10th standard they are studying much higher things
ஒன்றாம் கிளாஸில் அவர்கள் சாதாரண காரியங்களை படிக்கிறார்கள் பெரிய கிளாஸ் 10th கிளாஸ் போகும்போது பெரிய காரியங்களை படிக்கிறார்கள் அது போல சோதனை
just like we want our children to go from class to class to class to class
நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கிளாஸிலிருந்து மேலாக செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அது போலவே
and each class we want them to pass
ஒவ்வொரு கிளாஸில் நாம் அவர்கள் பாஸ் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறோம்
actually we want them to get 100%
நாம் 100% எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்
How happy you are when your child gets 100% goes to the next class.
உங்களுடைய பிள்ளைகள் 100% மீட்டர் அடுத்த கிளாஸ்க்கு போறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீர்கள்?
But supposing you have a child who's always failing in one class.
ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது எல்லா வேளையிலும் எல்லா கிளாஸ்லயும் அவர் ஃபெயில் ஆகிறன்னு வைத்துக் கொள்வோம்.
Maybe in mathematics always.
ஒருவேளை கணிதத்தில் அவர் எல்லா முறையிலும் ஃபெயில் ஆகிறன்னு வைத்துக் கொள்வோம்.
You give them some special tuition.
ஒருவேளை அவருக்கு ஸ்பெஷல் டியூஷனுக்கு நாம் அனுப்புவோம்.
And then they pass.
பின்பு அவன் பாஸ் ஆகிறான்.
Then you're happy.
பின்பு நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம்
but aren't you sad when your child fails and fails and fails
ஒருவேளை உங்களுடைய பிள்ளை மீண்டும் தோல்வி அடைந்தால் நீங்கள் கவலையுடன் இருக்கிறீர்களா
do you know when god from heaven looks at his children you and me on this earth
ஆண்டவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நம்மை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது
you know what makes his heart sad
அவருடைய இதயத்தை கஷ்டப்படுத்துவது எது தெரியுமா
what makes his heart sad is that we fail in temptation
நாம் சோதனையில் நாம் தோல்வி அடையும் பொழுது அது அவரை துக்கப்படுத்துகிறது
that next year we are sitting in the same class
அது அடுத்த வருடமும் நீங்கள் அதே பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்திருப்ப அதே கிளாஸில் உட்கார்ந்திருப்பதை போல் இருக்கிறது
so then god is not happy if we just come and praise him in the meetings
நாம் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நாம் வந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவருக்கு சந்தோஷமா இருப்பதில்லை
that's good
அது நல்லதுதான்
praise the lord
ஆண்டவரை சோஸ்தரிப்பது நல்லதுதான்
but if you praise the lord on a friday or a monday and then go and sin on the other days of the week
ஒருவேளை வெள்ளியிலும் திங்கட்கிழமையிலும் ஆண்டவரை சோஸ்தரித்துவிட்டு மற்ற நாட்களில் சேர்ந்து பாவம் செய்தால் அது அவருக்கு பிடிக்காது
he is not happy
அவர் அதில் சந்தோஷப்படுவதில்லை
it's like going to a school
அது ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு சென்று
and praising the principal saying you're a great principal and it's a wonderful school i'm so happy to be here
ஒருவேளை அந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியை பார்த்து இது ஒரு அழகான பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் என்று போற்றிவிட்டு
and then failing in your mathematics
ஒருவேளை கணித பாடத்தில் தோல்வி அடைவது போல இருக்கும்
what she was that praising the principal and praising the school and then going and failing in the mathematics
ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் சென்று அதை போற்றிவிட்டு அதில் கணிதத்தில் ஃபெயில் ஆவது போல் இருக்கும் அது
but that is how many christians are
and இது போல தான் अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்
they come to the meeting
அவர்கள் மீட்டிங்
வருகிறார்கள் oh god you're so wonderful and you're so great and we really praise you and worship you
ஆண்டவரே நீர் வல்லவர் பெரியவர் என்று அவரை போற்றுகிறார்கள்
then they go home and they fail in some temptation
ஆனால் வீட்டுக்கு சென்று அவர்கள் अनेक காரியங்களில் தோல்வி அடைகிறார்கள்
that doesn't make god happy
இது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதில்லை
you can't make god happy just by praising him
நீங்கள் ஆண்டவரை சோஸ்தரிப்பதனால் அவரை சந்தோஷப்படுத்த முடியாது
that's good we're going to do it for eternity in heaven
அது நல்லதுதான் அது நாம் நித்தியத்துக்கு செல்வதற்காக நாம் செல்கிறோம்
it's a very good habit it's the angels do it all the time
அது மிகவும் நல்ல காரியம் தான் அது பரலோகத்தில் நாம் அதை செய்வோம்
but when we praise him
ஆனால் நாம் அவரை துதிக்கும் பொழுது
we must praise him the bible says in the beauty of holiness
நாம் அவருடைய பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது
if we don't have the beauty of holiness
அந்த பரிசுத்த அலங்காரம் இல்லை என்றால்
in the psalms it says praise
சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கிறது
lord in the beauty of holiness
அவரை பரிசுத்த அலங்காரத்துடன் துதித்துக் கொள்ளுங்கள் என்று சங்கீதத்தில் கூறுகிறது
there it says holiness is like a dress
பரிசுத்த அலங்காரம் என்பது ஒரு வஸ்திரத்தை போல என்று கூறப்பட்டிருக்கிறது
you know just like when you come to the meeting you dress in a good dress to come to the church
நீங்கள் மீட்டிங்க்கு வரும்பொழுது ஆலயத்துக்கு வரும்பொழுது நல்ல அருமையான ஆடைகளை உடுத்து வைக்கிறீர்கள் அது போல அது
god is not looking at the dress you wear in your body
நீங்கள் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் போடக்கூடிய அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் பார்ப்பதில்லை
in your heart
உங்களுடைய இதயத்தை அவர் பார்க்கிறார்
the dress of holiness
அந்த இதயத்தில் அணியக்கூடிய அந்த பரிசுத்தம் என்ற ஆடையை அவர் பார்க்கிறார்
worship the lord in the dress of holiness
ஆண்டவரை அவருடைய பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளுங்கள்
and god allows us to be tempted
நாம் சோதனைக்கு உட்படுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார்
because then only he can show the devil see my child even with that temptation he is living a heavenly life
அப்பொழுதுதான் அவர் சத்துருவை பார்த்து கூற முடியும் பாரு என்னுடைய மகன் இந்த சோதனையில் அவர் எவ்வாறு வெற்றியாக வாழ்கிறான் என்று
I want to show you an amazing verse in Luke chapter 4.
நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான வசனத்தை காட்ட விரும்புகிறேன். லூக்கா 4 அதிகாரம்
verse 1 and 2.
வசனம் 1 2.
In Luke 4 verse 1 and 2 we read like this.
லூக்கா 4 1 2. இயேசு
Jesus in the last part of verse 1 was led by the spirit in the wilderness to be tempted by the devil for 40 days.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவர்னாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்.
Read that. The Lord Jesus was led by the spirit to be tempted by the devil.
ஆண்டவர் ஆவியானவர்னாலே பிசாசினால் சோதிக்கப்படும்படி அழைத்து செல்லப்பட்டார்.
Does the Holy Spirit lead people to be tempted by the devil?
பரிசுத்தாவியானவர் ஒருவேளை சோதனைக்கு உட்படுத்தப்படியாக அழைத்து பிசாசின் மூலமாக அழைத்து செல்லப்படுமா?
We read Jesus himself, the Holy Spirit led him to be tempted by the devil.
பரிசுத்தாவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு பிசாசின் மூலமாக சோதிக்கப்பட அனுமதிக்கப்பட்டார்.
So that was the leading of the Holy Spirit.
அது ஆண்டவராய் பரிசுத்தாவியானவரால் வந்த ஒரு உந்துதல்.
So I learned from there.
இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால்,
the Holy Spirit can lead a spirit-filled man to be tempted by the devil.
இதிலிருந்து நான் கற்றது என்னவென்றால், பரிசுத்தாவியானவர் ஒரு ஆவிக்குள் நிறைந்த ஒரு விசுவாசியை சோதனை பிசாசு மூலமாக சோதனைக்கு எடுத்து செல்லப்படக்கூடும்.
Because it says here Jesus was full of the Holy Spirit in the first verse.
இதில் கூறப்பட்டிருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலே நிறைந்திருந்தார். 1
spirit-filled man,
ஆவியினால் நிறைந்த மனிதன்,
led by the Holy Spirit,
பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு,
where?
எங்கு?
To be tempted by the devil.
So பிசாசினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்.
Now we say we want to follow Jesus.
நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று
கூறுகிறோம். If you really follow Jesus,
உண்மையாக அவரை பின்பற்ற வேண்டும் என்றால்,
you will be filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானால் நிறைந்திருக்கப்பட வேண்டும்.
And when you are filled with the Holy Spirit,
நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கப்படும் பொழுது,
the Holy Spirit will lead you.
பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார்.
And he will lead you to be tempted by the devil.
அவர் உங்களை சோதனைக்கு உட்படுத்தும்படியாக பிசாசின் மூலமாக எடுத்து செல்வார்.
And he will give you power to overcome that temptation.
அந்த சோதனையை மேற்கொள்ள கூடிய அந்த சக்தியை உங்களுக்கு அவர் கொடுப்பார்.
And when you overcome that temptation,
அந்த சோதனையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது,
you will come back from the temptation.
நீங்கள் சோதனையிலிருந்து மீண்டும் திரும்பி வந்து,
verse 14,
14 வசனம்,
in the power of the Holy Spirit.
ஆண்டவராய் பரிசுத்தாவியினுடைய வல்லமையினாலே,
see, that's how he came back.
அவர் சோதனையிலிருந்து அவர் திரும்பி வந்தார்.
He went in the fullness of the Holy Spirit.
அவர் பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டு சென்றிருந்தார்.
Led to be tempted.
அவர் சோதனைக்கு
உட்படுத்தப்பட்டார்.
அதை மேற்கொண்டார்.
And came back in the power of the Holy Spirit.
பரிசுத்தாவியானவர் வல்லமையினாலே அவர் சோதனை மேற்கொண்டு திரும்பி வந்தார்.
And then verse 15 he began to preach in all the synagogues.
அதன் பின்பாக 15வது வசனம் சொல்கிறது, அவர் ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்தார்.
So I have seen that is how God leads us also.
இவ்வாறாகவே கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறேன்.
Because we follow in Jesus' footsteps.
ஏனென்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறோம்.
Fills me with the Holy Spirit.
அவர் என்னை பரிசுத்தாவினால் நிறைக்கிறார்.
Then leads me into all types of situations.
என்னை அவர்
to be tempted by the devil.
எல்லா சூழ்நிலையிலும் அவர் பல சூழ்நிலையில் என்னை பிசாசினால் அனுமதிக்கிறார்.
And helps me to overcome that.
அவர் அதை மேற்கொள்ளும்படியாக அதிக சக்தியை எனக்கு கொடுத்து,
Then I come in the power of the Holy Spirit.
பின்பு பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நான் திரும்பி வருகிறேன்.
And I can share God's word with people.
பின்பு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நான் பிரசங்கிக்கிறேன்.
I don't mean just standing in a pulpit.
ஒருவேளை இந்த புல்பிட்டில் நான் முன்பாக நிலவதை நான் கூறவில்லை.
We are supposed to share God's word with people whenever we talk to them in our houses or rooms or anywhere.
ஒருவேளை நம்முடைய வீடுகளிலும் நம் அறைகளிலும் எங்கெல்லாம் மக்களை சந்திக்கிறோமோ அங்கெல்லாம் நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்.
And all of us talk to people every day.
எல்லா வேளைகளிலும் மக்களிடம் நீங்கள் பேசுங்கள்.
No, all of us talk to people every day.
எல்லா வேளைகளிலும் நீங்கள் பேச வேண்டும்.
And don't you talk to people every day?
நீங்கள் எல்லா நேரத்திலும் மற்றவர்களோடு பேசுவதில்லையா?
You're supposed to share God's word with them.
நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
That's why it says I will pour my spirit on all flesh and your sons and your daughters will prophesy.
அதனால் தான் கூறப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தாவியை உங்கள் மீது ஊற்றும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குமார்த்தைகளும் அவர்கள் வசனத்தை கூறுவார்கள்.
And in the Old Testament prophecy was speaking about the future.
பழைய ஏற்பாட்டிற்கு தரிசனம் எதிர்காலத்தை குறித்து கூறியது.
But in the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டில்,
prophecy is speaking forth the word of God.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையே அந்த சீர்தரிசனத்தில் கூறின.
So when you speak to a person, you speak God's word to them, you are prophesying to them.
நீங்கள் யாரிடத்திலும் பேசும்பொழுது ஆண்டவருடைய தீர்க்கதரிசனத்தை நீங்கள் கூற முடியும்.
And his sons, women, men, both can prophesy.
பிள்ளைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் கூற முடியும். நீங்கள் ஆண்டவராய் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கூற முடியும்.
But to speak to them like it says in verse 14 and 15 in the power of the Holy Spirit.
ஆண்டவராய் அவருடைய வல்லமையினால் பேசும் பொழுது 14-15 வசனத்தில் கூறப்பட்டது போல,
you want to do it like that,
நீங்கள் அதை போல் கூற வேண்டும் என்றால்,
then you have to go through verses 1 to 13.
நீங்கள் வசனம் 1-13 வரையாக அவ்வாறாக செல்ல வேண்டும்.
You must be filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
Led by the Holy Spirit to face temptations.
பரிசுத்தாவினால் சோதனைக்கு உட்படுத்தும்படியாக நீங்கள் நடத்தப்பட வேண்டும்.
Overcome the devil.
அதை நீங்கள் சோதனையை மேற்கொள்ள வேண்டும்.
And then when you speak God's word, it will be in the power of the Holy Spirit.
அதற்கு பின்பாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை அவருடைய வல்லமையினால் நீங்கள் பிரசங்கிக்கலாம்.
See 1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரம்
and verse 6.
6 அதிகாரம்.
Here it says that if we say we abide in Christ, then we must walk in the same manner as he walked.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்.
How should I walk if I say I am in Christ?
நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறேன் என்றால் நான் எவ்வாறு நடக்க வேண்டும்?
I must walk as he walked.
அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும்.
How did he walk?
அவர் எப்படி நடந்தார்?
What did we see just now?
அதைதான் இப்பொழுது பார்த்தோம்.
He was filled with the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியானால் நிறைக்கப்பட்டிருந்தார்.
He allowed the Holy Spirit to lead him into temptation.
சோதனைக்கு உட்படுத்தப்படியாக அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்தார்.
He sought for the power of the Holy Spirit to overcome that temptation.
பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை அவர் நாடினார் அந்த சோதனையை மேற்கொள்ளும்படியாக.
And that made him strong.
அதன் மூலமாக அவர் பலன் கொண்டு.
And then he came in the power of the Spirit and shared the word with others.
பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் அவர் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்.
That is to walk as Jesus walked.
அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்தது போல் நடக்குது நடப்பது என்பது.
It is a shame if Jesus was defeated by Satan even once.
ஒருவேளை ஒரு முறையேனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானால் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் அது மிகவும் அவமானம்.
That you can understand.
அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
But here is something else.
ஆனால் இதில் வேற ஒரு காரியம் கூறப்பட்டிருக்கிறது.
It is a shame if I, a younger brother of Jesus, is defeated by Satan even once.
ஒருவேளை இளைய சகோதரனாகிய நானும் சோதனையில் நான் தோல்வி அடைந்தால் அதுவும் ஒரு பெரிய அவமானம்.
Do you believe that?
இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
That when you fall into temptation,
நீங்கள் ஒருவேளை சோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது.
Now if you are not a younger brother or sister of Jesus, then it doesn't matter.
நீங்கள் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரரோ சகோதரியோ இல்லை என்றால் பரவாயில்லை.
You cannot bring a dishonor to his name.
அப்பொழுது நீங்கள் அவருடைய பெயருக்கு நீங்கள் அவகீர்த்தி உண்டு பண்ண முடியாது.
You know the first prayer that Jesus taught us to pray.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம் என்ன தெரியுமா?
Our Father in heaven, hallowed be thy name.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
Let your name be honored.
உம்முடைய பெயர் புகழ்த்தப்படுவதாக.
Don't let your name be dishonored on this earth.
இந்த பூலோகத்தில் உம்முடைய பெயர் அவகீர்த்திக்கு உட்படுத்தப்படக்கூடாது.
Who are the people who dishonor the name of Jesus Christ on this earth?
இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை யார் அவகீர்த்திப்படுத்துகிறார்கள்?
Now there are many people who say Jesus was a false prophet.
இன்று அநேக மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி என்று கூறுகிறார்கள்.
People in other religions.
ஒருவேளை மற்ற மார்க்கத்தார் அவர் கூறுகிறார்கள்.
They are not dishonoring the name of Christ.
அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவகீர்த்திப்படுத்துவதில்லை.
They don't take the name of Christ in their life.
ஏனென்றால் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை.
They belong to some other religion. They take the name of some other god.
அவர்கள் வேறு கடவுளுடைய பெயரிலே பெற்றுக்கொண்டு வேற மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள்.
And they disagree with Christians.
அவர்கள் கிறிஸ்தவர்களோடு அவர் ஒத்துக்கொள்வதில்லை.
They say Christianity is a false religion.
அவர்கள் கிறிஸ்தவம் ஒரு பொய்யான மார்க்கம் என்று கூறுகிறார்கள்.
Okay, they believe that.
ஒருவேளை அவர்கள் அவ்வாறு விசுவாசிக்கிறார்கள்.
They cannot dishonor the name of Christ.
அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவகீர்த்தி கொண்டு வர முடியாது.
They don't take the name of Christ.
ஏனென்றால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொள்வதில்லை.
They may be Buddhists or Hindus or some other religion.
ஒருவேளை அவர் புத்த மதத்தை சார்ந்தவர்களோ இந்துக்களை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம்.
They cannot dishonor the name of Christ.
அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அவகீர்த்தி கொண்டு வர முடியாது.
They don't call themselves by that name.
ஏனென்றால் அவர்கள் அந்த நாமத்தின்படியாக தங்களை அழைப்பதில்லை.
Let me give you an earthly example.
ஒருவேளை உலக பிரகாரமாக ஒரு உதாரணத்தை நான் கூறக்கூடும்.
My wife took my name when she got married to me.
என்னுடைய மனைவி என்னை திருமணம் செய்த பின்பாக என்னுடைய பெயரை அவர் எடுத்துக்கொண்டார்.
She became Mrs. Zakponen.
அவர்கள் அதற்கு பின்பாக மிஸ்ஸஸ் ஜாக்பனன் என்று.
Before that she did not have my name.
அதற்கு முன்பாக என்னுடைய பெயர் அவர்களுக்கு இல்லை.
She had some other name.
அவளுக்கு வேற பெயர் இருந்தது.
And when she had some other name,
அவளுக்கு வேற பெயர் இருந்த பொழுது,
can she dishonor Zakponen?
ஒருவேளை அவர் ஜாக்பனன் அவர்களை அவகீர்த்தி பண்ண முடியுமா?
No.
முடியாது.
Because she doesn't have my name.
ஏனென்றால் என்னுடைய பெயர் அவளுக்கு இல்லை.
But after she gets my name.
ஆனால் என்னுடைய பெயரை பெற்ற பிறகு.
Then if she does something bad.
அதற்கு பின்பாக அவர் ஏதாவது தவறான காரியம் செய்தால்.
Then she can dishonor my name.
அப்பொழுது அவர் என்னுடைய பெயரை அவகீர்த்தி பண்ண முடியும்.
When we give ourselves to Christ.
When நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்புக்கொடுத்த பிறகு.
That is the time we are married to Christ.
அந்த நேரத்தில் தான் நாம் ஆண்டவரோடு திருமணம் செய்கிறோம்.
We are not married to Christ when we are born in a Christian family.
ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததன் மூலமாக நாம் ஆண்டவரை திருமணம் செய்து கொள்வதில்லை.
We are married to Christ only when you personally decide to give your life to Christ.
நம்முடைய வாழ்க்கையை நாம் தனிப்பட்ட முறையில் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கும் பொழுதுதான் நான் ஆண்டவரை திருமணம் செய்கிறோம்.
I was born in a Christian family, very God fearing Christian family.
நான் கர்த்தருக்கு பயந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்தேன்.
My father was a good believer before I was born.
என்னுடைய தந்தை நான் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு நல்ல விசுவாசி.
But I was not a believer for 19 years.
ஆனால் 19 வருடங்களாக நான் விசுவாசியாக இருக்கவில்லை.
I used to go to church.
நான் ஆலயத்தில் சென்றேன்.
I never got out of bed in the morning without praying.
நான் என்னுடைய படுக்கையிலிருந்து வேதத்தை வாசிக்காமல் நான் எழும்புவதில்லை.
Always I prayed before I got out of bed.
எல்லா வேளையிலும் நான் ஜெபித்தேன்.
But I was not a Christian.
ஆனால் நான் கிறிஸ்தவனாக இருக்கவில்லை.
Till one day I gave my life to Christ.
ஆனால் ஒரு நாள் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்தேன்.
I got married to Christ.
நான் ஆண்டவரோடு திருமணம் செய்தேன்.
Then
அதற்கு பின்பாக
after that day I took his name.
அதற்கு பின்பாக நான் அவருடைய பெயரை பெற்றுக்கொண்டேன்.
That is the meaning of Christian.
அதனுடைய பெயர் தான் கிறிஸ்தவன் என்பது.
To Christian means Mrs. Jesus Christ.
கிறிஸ்தவன் என்றால் Mrs. Jesus Christ. திருமதி இயேசு.
You know that it's a very serious thing.
இது ஒரு மிகவும் ஒரு ஒரு முக்கியமான காரியம்.
Just like my wife became Mrs. Zakpun in one day.
என்னுடைய மனைவி Mrs. Zakpun என்று மாறியது போல.
One day
ஒரு நாள்
I gave my life to Christ my husband.
நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய கணவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன்.
I became Mrs. Jesus Christ.
நான் Mrs. திருமதி இயேசு கிறிஸ்து என்று மாறினேன்.
Now I have to be very careful.
இப்பொழுது நான் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Then if I do something which is not good, I bring dishonor on my husband's name.
ஒருவேளை ஒரு சரியான காரியத்தை நான் செய்யவில்லை என்றால் நான் ஆண்டவருடைய நாமத்திற்கு நான் அவகீர்த்தி கொண்டுருவேன்.
You tell a lie.
ஒருவேளை பொய் கூறினால்.
Or you sign a false statement.
ஒருவேளை ஒரு தவறான கூற்றில் கையெழுத்திட்டால்.
Or you get angry and shout at somebody.
ஒருவேளை கோபப்பட்டு யாரையாவது கோபப்படுத்தினால்.
Maybe your wife.
ஒருவேளை உங்களுடைய மனைவியா இருக்கலாம்.
Or you get angry with your husband.
ஒருவேளை உங்களுடைய கணவனோடு இருக்கலாம்.
Or you fight with your neighbor.
ஒருவேளை உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு இருக்கலாம்.
And you're bringing dishonor on the name of Jesus.
அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய பெயருக்கு நாம் அவமானத்தை கொண்டு வருகிறோம்.
And if you listen to the voice of Jesus Christ through the spirit in your heart.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உங்களுடைய ஆவியின் மூலமாக நீங்கள் கவனித்தால்.
When you are tempted to get angry with somebody.
ஒருவேளை ஒருவரோடு கோபப்படும்படியா உங்களுக்கு ஒரு தருணம் வரும் பொழுது.
You hear a voice in your heart saying.
உங்களுடைய இருதயத்தில் ஒரு சத்தத்தை கேட்பீர்கள் அதை செய்ய வேண்டாம் என்று.
Don't do that.
அதை செய்யாதே.
It's like a husband pulling his wife back and saying, don't shout at my neighbor, at your neighbor.
ஒருவேளை ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பார்த்து அவனுடைய அயலகத்தை பார்த்து நீ கோபப்படாதே என்று கூறுவது போல.
Forgive him.
அவனை மன்னித்து விடு.
But you know what some wives will do?
ஒருவேளை சில மனைவிமார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா?
Push their husband back. Leave me alone. Let me go.
அவருடைய கணவனை தள்ளிவிட்டு நான் அவருக்கு கோபப்படும் என்று கூறுவார்கள்.
That is what you are doing to Jesus Christ.
இது போல தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் செய்கிறோம்.
To recognize I am now the wife of Jesus Christ.
நீங்கள் இப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
I have taken his name.
நான் அவருடைய பெயரை பெற்றிருக்கிறேன்.
Now if you have not taken his name then it's okay you do what you like.
ஒருவேளை அவருடைய பெயரை நீங்கள் பெற்றிருக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன வேணாலும்
செய்யலாம். Once you take his name and you say you're a Christian.
அவரை பெயரை பெற்றுக்கொண்டு நீங்கள் கிறிஸ்தவன் என்று கூறும் பொழுது
big responsibility.
உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு.
And once my wife took my name.
என்னுடைய மனைவி என்னுடைய பெயரை எடுத்து பெயரை பெற்ற பிறகு திருமதி ஜாக்மன் என்ற பிறகு.
She is Mrs. Zakpun in every day.
அவர் எல்லா நாட்களிலும் திருமதி ஜாக்மன் தான்.
Morning, afternoon, night, middle of the night she's got my name.
காலையிலும் மாலையிலும் மதியத்தினம் எல்லா வேளையிலும் அவர் என்னுடைய மனைவி தான்.
That is what happens when you give yourself to Christ.
நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களை ஒப்படைத்த பிறகு அதுதான் நடக்கிறது.
All the time now I am his wife.
எல்லா வேளைகளிலும் நான் ஆண்டவருடைய மனைவி.
I must not do anything, say anything, write anything which will bring dishonor on his name.
அவருடைய பெயருக்கு அவகீர்த்தி கொண்டு வரும்படியாக நான் எதையாவது பேசக்கூடாது, செய்யக்கூடாது, எழுதக்கூடாது.
Then I can pray that prayer properly. Our Father who art in heaven, hallowed be thy name.
அப்பொழுதுதான் பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று அந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்க முடியும்.
Then I'll be very careful to walk as Jesus walked.
அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்தது போல நாமும் நடக்க ஜாக்கிரதையா இருப்போம்.
You know sometimes we read of children's stories where some poor girl marries the son of a king.
நாம் சில வேளைகளில் கதைகளில் வாசிப்பது போல ஒரு ஏழை சகோதரி ஒரு ராஜகுமாரனை திருமணம் செய்வது போல.
Married the son of a king, maybe she was just a poor village girl.
அந்த ராஜகுமாரனை திருமணம் செய்வதற்கு முன்பாக ஒருவேளை ஒரு கிராமத்து பெண்ணாக இருந்திருக்கலாம்.
But now she's married the son of a king.
ஆனால் இப்பொழுது மன்னனுடைய மகனை அவர் திருமணம் செய்து விட்டார்.
She can't wear the old torn clothes that she was wearing when she was in the village now.
அவள் கிராமத்தில் இருந்தது போல அந்த பழைய அந்த கிழிந்த ஆடைகளை இப்பொழுது அணிய முடியாது.
And she can't behave like she used to behave like that over there.
அவன் முன்பு எவ்வாறு நடந்தாரோ அவ்வாறாக இவ்வாறு இப்பொழுது நடக்க முடியாது.
Now she has to behave like a queen.
இப்பொழுது அவள் ஒரு ராணி போல அவள் நடக்க வேண்டும்.
Talk like a queen.
ஒரு ராணி போல பேச வேண்டும்.
And that is what our calling is.
அதுதான் அதற்காகத்தான் அது போலதான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
Lord Jesus, you have made me your queen. You're the king.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் என்னை உம்முடைய ராணியாக மாற்றுகிறீர்.
I want to recognize my position and live with that dignity.
நான் அந்த ஸ்தானத்தை அறிந்து கொண்டு அந்த கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்று நாம் இருக்க வேண்டும்.
And that is why it's important that we also like Jesus manifest the life of heaven in this body.
அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இந்த சரீரத்திலே நாம் அந்த பரலோக வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும்.
That is why the Holy Spirit has come.
அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார்.
There is a very beautiful song that we sing in English.
நாம் ஆங்கிலத்தில் பாடக்கூடிய ஒரு அருமையான பாட்டு உண்டு.
Which goes like this.
அதிவாராக இருக்கிறது சொல்கிறது.
Heaven came down and glory filled my heart.
பரலோகம் கீழே இறங்கி மகிமை என்னுடைய இதயத்தை நிறைத்தது.
Heaven came down into my heart.
என்னுடைய இதயத்தில் பரலோகம் இறங்கி வந்தது.
When did that happen?
அது எப்பொழுது நடந்தது?
When we were filled with the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்ட பொழுது.
To be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்படுவது
is not just to speak in tongues.
ஒருவேளை அந்நிய பாஷைகள் பேசுவது அல்ல.
That is to praise God.
அந்நிய பாஷைகளை பேசுவது ஆண்டவரை துதிப்பது.
Many people say, okay, speaking in a heavenly language.
அநேக மக்கள் கூறுகிறார்கள், நான் பரலோக பாஷையில் பேசுகிறேன்.
It's a wonderful gift.
அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு வரம்.
I thank God for it.
நான் கர்த்தருக்கு அதுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
But
ஆனால்
if I speak with a heavenly language in tongues,
ஆனால் நான் பரலோக பாஷைகளையும் அந்நிய பாஷைகளையும் பேசினாலும்,
and I live like the devil in my life,
நான் ஒருவேளை பிசாசை போல் வாழ்ந்தால்,
in my home,
என்னுடைய வீட்டில்,
what's the use of that?
அதனுடைய பிரயோஜனம் என்ன?
What's the use of having a heavenly tongue and a devilish life?
ஒருவேளை இந்த பரலோக பாஷைகளை பேசிவிட்டு இந்த ஒரு பிசாசு போல் வாழ்ந்தால் அதனால என்ன பிரயோஜனம்?
It's better to have a heavenly life and no heavenly tongue.
ஒருவேளை அந்த பரலோக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அந்த பரலோக பாஷை இல்லாமல் இருந்தாலும் சரி.
It's the life that is important.
நம்முடைய வாழ்க்கை தான் மிக முக்கியம்.
Then my speaking in heavenly language is blessed.
அதற்கு பின்பாக நான் பேசும் அந்த பரலோக பாஷை ஆசீர்வாதமானது.
But many people are concentrating on speaking in tongues but not the life.
ஆனால் அநேக மக்கள் அந்த பரலோக பாஷையில் கவனம் செலுத்துகிறால் தங்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதில்லை.
The wonderful message of the gospel.
கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன என்னவென்றால்,
I can have two heavens.
எனக்கு இரண்டு பரலோகங்கள் இருக்கலாம்.
One heaven right now.
ஒரு பரலோகம் இப்பொழுதே இருக்கக்கூடும்.
Where I can experience a heavenly life inside my heart.
அந்த பரலோக வாழ்க்கையை என்னுடைய இதயத்தில் நான் அனுபவிக்க முடியும்.
I can experience a taste of heaven in my home.
அந்த பரலோக வாழ்க்கையை என்னுடைய வீட்டிலே நான் அனுபவிக்க முடியும்.
And I can experience a taste of heaven in the fellowship of God's people in the church.
கர்த்தருடைய பிள்ளைகள் கூடும் அந்த ஐக்கியத்திலும் அந்த பரலோக வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும்.
I can say I have tasted a little bit of that.
நான் அந்த காரியத்தை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று நான் கூற முடியும்.
Not in its fullness.
முழுமையாக நான் அனுபவித்தேன் என்று கூற முடியாது.
Fullness we'll experience it only when Jesus returns.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது அந்த முழுமையான அனுபவத்தை நான் பெற முடியும்.
But a little taste of heaven in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த பரலோக வாழ்க்கை சிறிதாக நான் அனுபவித்திருக்கிறேன்.
A little taste of heaven in my home.
அந்த பரலோக வாழ்க்கை சிறிதாக என்னுடைய குடும்பத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன்.
A taste of heaven in the fellowship of our local church.
எங்களுடைய சொந்த சபையிலே அந்த பரலோக வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம்.
That is the first heaven.
அதுதான் முதல் பரலோகம்.
The second heaven is when Jesus comes again and takes me to the other heaven.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து என்னை அழைத்து செல்லும் பொழுது அந்த இரண்டாவது பரலோகத்தை நான் அனுபவிக்கிறேன்.
That is the gospel.
அதுதான் சுவிசேஷம்.
That I can begin tasting heaven now on this earth.
இந்த பூலோக வாழ்க்கையில இந்த பரலோக வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும்.
And the devil tries to rob us of that saying, no, you're going to have heaven only when you die.
ஆனால் அந்த பிசாசானவன் பரலோகத்துக்கு சென்றால் மட்டும்தான் நீங்கள் அந்த பரலோக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று நம்ம ஏமாற்றுகிறான்.
Don't let the devil rob you of a heavenly life now.
அந்த பிசாசானவன் அந்த பரலோக வாழ்க்கை இந்த பூலோகத்தில் நீங்கள் அனுபவிப்பதை உங்களை விட்டு திருடும்படியாக நீங்கள் அனுமதிக்காதிருங்கள்.
He is cheating people.
அவன் அநேக மக்களை வஞ்சிக்கிறான்.
Jesus said the thief comes to steal.
பிசாசானவன் திருடுவதற்கே வருகிறான் என்று ஆண்டவர் கூறுகிறார்.
He is a thief.
அவன் ஒரு திருடன்.
What does he steal?
அவன் எதை திருடுகிறான்?
Do you think the devil will come to your house and steal your money?
ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய பணத்தை திருடுவானா?
What will the devil do with money?
பணத்தை வைத்து திருடன் என்ன செய்ய முடியும்?
The devil has got more sense than many believers.
ஒருவேளை அநேக விசுவாசிகளை காட்டிலும் பிசாசுக்கு அறிவு இருக்கிறது.
He knows that money has got no value in eternity.
அவனுக்கு தெரியும் பரலோகத்தில் இந்த பணத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை.
Do you know what he comes to steal?
அவன் எதை திருட வருகிறான்?
He doesn't come to steal your gold.
ஒருவேளை உங்கள் தங்கத்தை திருட அவன் வருவதில்லை.
He doesn't come to steal your computer or your television set.
ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டரையோ உங்களுடைய டிவியோ திருடுவதற்கு பிசாசு வருவதில்லை.
He comes to steal your heavenly life.
உங்களுடைய பரலோக வாழ்க்கையை திருடுவதற்கு பிசாசு வருகிறார்.
He comes to steal the joy from your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை திருடுவதற்கு பிசாசு வருகிறார்.
He comes to steal the peace from your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை திருடுவதற்கு அவன் வருகிறார்.
He comes to steal the purity from your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை திருடுவதற்கு அவன் வருகிறார்.
Because he knows those are the only valuable things.
ஏனென்றால் அவைதான் மிகவும் விலை மதிப்புள்ளவை என்று அவனுக்கு தெரியும்.
The devil knows what many believers don't know.
ஒருவேளை பிசாசுக்கு அநேக விசுவாசிகளுக்கு தெரிந்திருக்கிற காரியம்
He knows that certain things which the believers don't know.
விசுவாசிகளுக்கு தெரியாத अनेक காரியம் பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது.
For example, he knows that all these earthly things that believers value have no value in eternity.
அதுபோலவே பிசாசுக்கு தெரியும் இந்த உலகத்தில் நாம் अनेक காரியங்கள் மதிப்புள்ளவை என்று கருதுவது மதிப்பில்லை என்று அவனுக்கு தெரியும்.
And he knows that the things that have real value are love and joy and peace. Those are the things he comes to steal.
அவனுக்கு தெரியும் உண்மையான அந்த பரிசுத்தம் அந்த அன்பு அதுதான் முக்கியமானவை என்று அவனுக்கு தெரியும். அதனால அதை திருடுகிறான்.
Jesus never allowed the devil to steal anything from him.
அடவரா இயேசு கிறிஸ்து பிசாசானவனை எந்த இந்த நல்ல காரியங்களை திருடுவதற்கு அனுமதித்ததில்லை.
Now there was one agent of the devil in Jesus own group called Judas Iscariot who was always stealing the money.
ஒருவேளை அந்த பிசாசுனுடைய ஒரு ஏஜென்ட் அவருடைய கூட இருந்த அந்த யூதாஸ் காரியத்தை அவர் அறிந்திருந்தார்.
And he was always stealing his money.
அவன் எல்லா பொழுதிலும் அவருடைய பணத்தை திருடி கொண்டிருந்தான்.
But Jesus was never disturbed even one second that Judas Iscariot was stealing his money.
ஆனால் ஒரு செகண்ட் கூட அந்த ஆண்டவர் அதை பற்றி அவர் கவலைப்படுத்ததில்லை.
Because he is not bothered if people steal his money.
ஏனென்றால் மக்கள் அந்த பணத்தை திருடியதை பொறுத்து அவர் கவலைப்படவில்லை.
But he was make sure the devil didn't steal anything in his life.
ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பிசாசான் எதையும் திருட அவர் அனுமதிக்கவில்லை.
So see what he said at the end of 33 and a half years.
அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அந்த 33.5 வருடங்கள் முடியும் பொழுது அவர் என்ன கூறினார் என்று பாருங்கள்.
John 14 verse 30.
யோவான் 14 அதிகாரம் 30 வசனம்.
This is what the devil what Jesus says. He says here that the ruler of this world that is the devil is coming but he has nothing in me.
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
Think of that.
இதை
Satan is coming against me but he finds nothing in me.
பிசாசானவன் என்னிடத்தில் வருகிறான் ஆனால் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
That has been a great challenge for me.
இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகவும் ஒரு சவாலாக இருந்தது.
I say Lord this is what it means to walk as Jesus walked.
ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை போல் நடப்பது என்பது இதுதான்.
That Satan comes to me and he finds nothing in me.
சாத்தான் என்னிடத்தில் வருகிறான் ஆனால் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
Can you say that?
நீங்கள் இதை கூற முடியுமா?
And you say that when Satan comes to you there is nothing of his nature in you.
பிசாசு உங்களிடத்தில் வரும் பொழுது அவனுடைய சாபம் அவனுடைய சாயலானது எதுவுமே உங்களிடத்தில் இல்லை என்று நீங்கள் கூற முடியுமா?
We should be able to say that.
அதுபோல கூறுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
Before we were converted
நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக
we could say
நாம் கூறினோம்
Satan comes to me
பிசாசினிடத்தில் வந்து
and he finds everything of his nature in me.
அவனைப் போலவே அவனுடைய சுபாவத்தைப் போலவே எல்லாவற்றையும் இடத்தில் கண்டான்.
I tell lies like him.
நான் அவனைப் போலவே பொய் கூறினேன்.
I hate people like him.
நான் மக்களை வெறுத்தேன் அவனைப் போலவே.
I get angry like him.
அவனைப் போலவே கோபப்பட்டேன்.
I lust with my eyes after things God has not given me.
கர்த்தர் எனக்கு கொடுக்காத காரியங்கள் மேல் நான் இச்சித்தேன்.
I steal.
நான் திருடினேன்.
I am bitter against people just like he is.
நான் அவனைப் போலவே மக்களுக்கு விரோதமா இருந்தேன்.
I'm jealous about people.
நான் மற்றவர்கள் மேல் பொறாமை கொண்டேன்.
I'm proud like he is.
நான் அவனைப் போலவே பெருமைப்பட்டேன்.
I'm selfish like him.
நான் அவனைப் போலவே
I only think of myself.
நான் என்னையே பெருமைப்படுத்தேன்.
I don't care about God's name. I'm concerned about my name.
ஆண்டவரின் நாமத்தை அல்ல என்னுடைய நாமத்தின் மேலே நான் குறியா இருந்தேன்.
That's how we are when we are not converted.
நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் அவ்வாறு இருந்தோம்.
Prince the ruler of this world comes and he finds everything in me like him.
அவனைப் போலவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் காலம் காணப்பட்டது.
But now Jesus has come into our heart.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார்.
And the day he comes into our heart,
அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த அந்த நாளில்
everything doesn't go away.
எல்லாம் சென்று விடுவதில்லை.
We know even after Christ came into our heart, still so many things of the devil were still inside us.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்த பின்பாக கூட பிசாசினுடைய சில காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது.
I was converted 51 years ago.
51 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்.
In July 1959.
ஜூலை 1959 ஆம் ஆண்டு
I gave my life to Christ.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நடத்தை வாழ்க்கை கொடுத்தேன்.
I was 19 and a half years old.
அப்பொழுது எனக்கு 19 ஒரே வயதா இருந்தது.
But everything that I had of the devil didn't go away in one day.
ஆனால் ஒரே நாளில் பிசாசுனுடைய எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில இருந்து போகவில்லை.
I couldn't say in that day the prince of the world comes and he's got nothing in me.
அந்த நாளில் அந்த உலகத்தினுடைய அதிபதி வருகிறான் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நான் கூற முடியவில்லை.
I could say Jesus has come into my heart.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வந்தார் என்று நான் கூறினேன்.
My past sins are all forgiven.
என்னுடைய கடந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன.
And if I die tonight I'll go to heaven. I knew that.
இன்று நான் மரித்தாலும் பரலோகத்துக்கு செல்வேன் என்ற உறுதி இருந்தது.
But I could not say.
ஆனால் நான்
I could not say the devil comes and he's got nothing in me.
ஆனால் உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வந்தால் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நான் கூற முடியவில்லை.
But over the years
anal kaalangal kadandhu sendra poludhu
the Lord showed me this is what he wants to take place in my life.
இவ்வாறாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னை காட்டினார்.
As he gives me light on things in my life which belong to the devil and not to God.
என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பிசாசுனுடைய காரியங்களை ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்த பொழுது
Lord I don't want that. That belongs to the devil.
இது எனக்கு சொந்தமானதல்ல, இது பிசாசுக்குரியதுன்னு
நான் விட்டுவிட்டேன். I don't want the devil's nature in me.
அந்த பிசாசுனுடைய சுபாவம் எனக்கு வேண்டாம் என்று நான் விட்டுவிட்டேன்.
Please give me the power of your holy spirit to put that thing away from me.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவினுடைய பலத்தை கொடுத்து இவற்றை எல்லாம் விட்டுவிட கிருபை செய்யும் என்று நான் கூறினேன்.
You know, for example,
ஒருவேளை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால்,
this gloomy depressed type of appearance and life, that's not from God, that's from the devil.
ஒருவேளை எப்பொழுதும் சோகமாக ஒருவேளை உம் என்று வைத்துக் கொள்ற அந்த சுபாவம் அது கர்த்தருடையதில் இல்லை.
I said, Lord, I want to get rid of it from my life.
நான் கூறிய ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில் இருந்து போக வேண்டும் என்று நான்
கூறினேன். Again many times I've been depressed and discouraged because so many things were going wrong.
ஒருவேளை அநேக முறை நான் ஒருவேளை சோர்வுற்றிருந்தேன், ஒருவேளை கவலையோடு இருந்தேன்.
I said that's not heavenly.
நான் கூறின இது பரலோகத்துக்குரியது அல்ல.
If you go to heaven today.
நான் இன்று பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று பிரயாசிக்கிறேன்.
No, supposing you go to heaven today.
ஒருவேளை நீங்கள் இன்று பரலோகத்துக்கு சென்றால்,
you won't see any angel sitting like that. Oh, how terrible life is.
அங்கு கவலையோடு இருக்கக்கூடிய ஒருவேளை தூதர்களை நீங்கள் பார்க்க முடியாது.
And you ask him, why are you so depressed?
ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க என்று நாம் கேட்டால்,
oh, everything is going wrong.
எல்லாம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று.
There are millions of angels in heaven. You won't even find one angel like that.
இங்கே ஒருவேளை கோடிக்கணக்கான தூதர்கள் இருப்பார்கள், ஆனால் ஒரு தூதரை கூட அவ்வாறு சோர்வாக காண முடியாது.
They are always so happy.
அவர் எல்லா வேளையிலும் சந்தோஷமா இருக்கிறார்கள்.
And you ask them,
அவர்கள் கேட்டால்,
how can you be so happy when there are millions of things going wrong on the earth?
ஆனால் பூலோகத்தில் இத்தனை அதிக பிரச்சனைகள் இருக்கும்போது எவ்வாறு சந்தோஷமா இருக்கிறது என்று கேட்டால்,
because God is on the throne.
ஏனென்றால் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்.
And Jesus Christ defeated Satan on the cross.
ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை சிலுவையில் முறியடித்தார்.
That's why we are happy.
அதனால் தான் நான் சந்தோஷமா இருக்கிறோம் என்று கூறுவார்கள்.
And I found the secret.
பின்பு நான் இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டேன்.
Okay, so many thousands of things are going wrong on the earth.
ஒருவேளை அநேக ஆயிரக்கணக்கான காரியங்கள் பூலோகத்தில் தவறாக நடந்தாலும்,
but God is on the throne.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்.
Jesus Christ defeated Satan on the cross.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் சாத்தானை முறியடித்தார்.
And my sins are all forgiven by the blood of Jesus.
மன்னிக்கப்பட்டன.
By the blood of Jesus is all cleansed away.
எல்லா அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன.
That's why I'm happy.
அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
Not because all the problems in the world are solved.
இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது என்பதனால் அல்ல.
You know, I was once reading this song that the angels sing in heaven.
நான் ஒருமுறை அந்த தூதர்கள் பாடக்கூடிய அந்த பாட்டை ஒருமுறை வாசித்தேன்.
This is a song not that the angels are going to sing in the future.
இந்த பாடல் அந்த தூதர்கள் பிற்காலத்தில் பாடக்கூடிய பாட்டு அல்ல.
It's in Isaiah chapter 6.
ஏசாயா 6 அதிகாரம்.
Isaiah lived 700 years before Christ.
ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தார்.
So this is something that happened 2700 years ago.
இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 2700 ஆண்டுகள் இன்றிலிருந்து 2700 ஆண்டுகள் முன்பாக நடந்தது.
2700 years ago, what were the angels singing?
2700 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தூதர்கள் என்ன பாடினார்கள்?
They were singing something about God, first of all.
அவர்கள் ஆண்டவரை குறித்து பாடினார்கள்.
Verse 3.
மூன்றாவது வசனம்.
Holy, holy, holy is the Lord of hosts.
பரிசுத்த
Isaiah 6. Sorry, Isaiah chapter 6 verse 3.
Isaiah 6:3. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
Yeah, that is right.
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையாய்.
That is true that the Lord is holy.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர் என்பது உண்மைதான்.
And we can all agree with that.
அதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியும்.
Can you say holy, holy, holy is the Lord of hosts?
ஆண்டவர் அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கூற முடியுமா?
Oh yeah, sure.
நாம் எல்லாரும் கூற முடியும்.
Now the second part is a little more difficult.
அந்த இரண்டாவது பகுதி சற்று கடினமானது.
And that's what really struck me.
அதுதான் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது.
The whole earth is full of his glory.
அவருடைய மகிமையால் இந்த பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது.
But you say, how can you say that? There are so many problems on the earth.
இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, இந்த பூமியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் கூற முடியும்?
We say because God is on the throne, the angels say the whole earth is full of his glory.
ஆண்டவர் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பதனால் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது.
Because we believe in a God who is so powerful that he can make these bad things work for my good.
ஏனென்றால் இத்தனை தவறான காரியங்கள் இருந்தாலும் அதை என்னுடைய நன்மைக்காக அவரால் மாற்ற முடியும்.
He's not a helpless God who can who says oh there are so many bad things going on the earth I can't do anything about it.
ஒருவேளை இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற முடியாத ஒரு தேவன் அல்ல அவர்.
Now if he says I can protect you from all those evil things.
அவர் ஒருவேளை நம்முடைய எல்லா தீமைகளிலிருந்து நம்மளை அவர் பாதுகாக்க முடியும் என்றால்
that itself would be great.
அதுவே ஒரு பெரிய காரியமாக இருக்கும்.
But more than that,
அதைவிட பெரியது,
he says I will make those bad things work for your good.
அந்த தவறான காரியங்களை எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக மாற்ற முடியும் என்று அவர் கூறுகிறார்.
Then the whole earth is full of his glory.
ஆதலால் இந்த பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது.
People may do good to me.
மக்கள் எல்லாம் எனக்காக நல்ல காரியங்கள் செய்வார்கள்.
That's good.
அது நல்லது.
People do evil to me.
ஒருவேளை மக்கள் எனக்கு தீங்கு செய்வார்கள்.
That also God will make for work for good.
அதை கூட ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்ற முடியும்.
So it's wonderful.
அதனால் இது மிகவும் அற்புதமானது.
We never need be discouraged and depressed.
அதனால் நாம் ஒரு வேளையிலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
Because nobody can do anything to harm a child of God.
ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளையை யாராலும் தீங்குபடுத்த முடியாது.
The promise is that God will make all things work together for our good.
ஏனென்றால் அவருடைய தீர்மானத்தின் மலைக்கு அவருடைய அன்புக்குரியவர்களுக்கு சகலம் நன்மைக்காக நடக்கிறது.
If we believe in him,
நீங்கள் அவரில் விசுவாசித்தால்,
there is only one way that what the devil does can harm God's people.
ஆனா ஒரே வழிதான் அவன் நம்மை தீங்குபடுத்த முடியாது.
That is if we don't believe in God.
நீங்கள் அவரில் நம்பவில்லை என்றால்,
if you say oh God can't solve this problem.
ஒருவேளை நீங்கள் கர்த்தர் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று நம்பினால்,
do you know how many millions of believers are confessing God cannot solve this problem.
உங்களுக்கு தெரியுமா எத்தனை லட்சக்கணக்கான விசுவாசிகள் கர்த்தரால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று கூறுகிறார்கள்?
When you complain about something.
நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் குறை சொல்லும் பொழுது,
when you grumble about something,
நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து முறுமுறுக்கும் பொழுது,
you are saying this is too big a problem, God cannot solve.
அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள்.
It's not enough to praise God when you come for a meeting.
ஒரு மீட்டிங்கில் வந்து அவரை துதிப்பது மட்டுமல்ல,
when you face a difficult situation,
ஒரு கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் சந்திக்கும் பொழுது,
don't shut your eyes and say no, that is not happening. It is happening.
நீங்கள் உங்கள் கண்களை அடைத்து,
you know, you should not pretend that no evil is in the world.
நீங்கள் ஒருவேளை தீய காரியங்கள் இருக்கிறது இல்லை என்று நீங்கள் கூறக்கூடாது.
If something evil is happening, don't shut your eyes and imagine nothing is wrong.
ஒருவேளை தீய காரியங்கள் நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு அது இல்லை என்று நீங்கள் கூறக்கூடாது.
No, look at it straight.
அதை நீங்கள் பாருங்கள்.
Open your eyes and you see, yeah.
உங்கள் கண்களை திறந்ததை நீங்கள் பாருங்கள்.
But you say my God can solve that problem.
என்னுடைய கர்த்தரால் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று கூறுங்கள்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
Faith is not shutting your eyes and say no, there's no problem.
விசுவாசம் என்பது கண்களை மூடிக்கொண்டு பிரச்சனைகள் இல்லை என்று கூறுவதில்லை.
It's not saying when you're sick, it's not saying no, I don't have any sickness.
ஒருவேளை நீங்கள் சுகவீனமாக இருக்கும் பொழுது நான் சுகவீனம், எனக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று கூறுவதல்ல.
Some preachers who say that.
சில போதகர்கள் அவர் கூறுகிறார்கள்,
don't say you're sick.
நீங்கள் சுகவீனம் உள்ளவர் என்று கூறாதிருங்கள்.
Just say I'm healthy.
நான் நன்றாக இருக்கிறேன் என்று கூறுங்கள் என்று கூறுகிறார்கள்.
If I've got a terrible headache,
நான் ஒருவேளை எனக்கு தலைவலி இருந்தால்,
and say no, I don't have a headache.
எனக்கு தலைவலி இல்லை என்று நான் கூறினால்,
I'm telling a lie.
நான் பொய் கூறுகிறேன்.
God doesn't say just pretend that everything is okay.
ஒருவேளை நீங்கள் அவ்வாறு கூறுங்கள் என்று பாசாங்க செய்யுங்கள் என்று கர்த்தர் கூறுவதில்லை.
Yeah, there is a problem there.
ஒரு பிரச்சனை இருக்கிறது.
But say God can solve it.
ஆனால் கர்த்தரால் அதை மேற்கொள்ள முடியும், அதை மாற்ற முடியும் என்று கூறுங்கள்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
not pretending that there is no problem.
ஒருவேளை பிரச்சனைகள் இல்லை இல்லை என்று பாசாங்கு செய்வதல்ல.
There was a man whom Jesus prayed for once.
ஒருவேளை ஒருமுறை கர்த்தர் ஒரு மனிதனுக்காக ஜெபம் செய்தார்.
He was totally blind.
அவன் குருடனாக இருந்தான்.
Jesus laid hands on him and prayed for him.
அவருடைய தலையில் கரங்களை வைத்து ஜெபித்தார்.
And that is the only case in the gospels where he was not immediately healed.
அந்த இந்த ஒரு முறை தான் இந்த எல்லா சுவிசேஷங்களிலும் அவர் உடனடியாக அவன் சுகமாக்கப்படவில்லை.
You know, whenever Jesus touched anybody, the healing was total and immediate.
ஆண்டவர் யாரையெல்லாம் தொட்டாரோ உடனடியாக சுகம் நடந்தது.
One woman only touched his clothes and immediately she was healed.
ஒரு பெண் அவருடைய ஆடையை தான் தொட்டால் உடனடியாக சுகம் பெற்றாள்.
I wondered why one particular man Jesus touched and he was not healed.
நான் ஒருவேளை யோசித்தேன், ஏன் இந்த மனிதனுக்கு சுகம் கிடைக்கவில்லை?
He looked and he saw men looking like trees.
அவன் மனிதர்கள் எல்லாம் மரங்கள் போல கண்டான்.
He saw trees walking.
அவன் அந்த மரங்கள் நடப்பதை கண்டான்.
Men were looking like trees walking.
மனிதர்கள் எல்லாம் மரங்கள் போல காட்சி அளித்தனர்.
Then if somebody cannot distinguish between man and trees, you know, really know he's still not, his eyesight is not proper.
ஒருவேளை மனிதர்களுக்கும் அந்த மரங்களுக்கும் வித்தியாசம் காணவில்லை என்றால் உண்மையே அவனுடைய கண்களில் பிரச்சனை இருக்கிறது.
So what did Jesus say?
ஆண்டவர் என்ன கூறினார்?
Now if he was like some preacher today,
ஒருவேளை இன்றைய காலத்து போதகர் போல அவர் இருந்தார்.
He said, no, don't say that.
அப்படி கூறாதே.
Say that I can see.
நான் பார்க்க முடியும் என்று நீ கூறு என்று
கூறுவார். Say that I am healed.
நான் சுகம் பெற்றேன் என்று கூறு என்று சொல்வார்.
Say that I am all right. Say I am okay. Say that I am all right.
நான் சரியாகி விட்டேன் என்று கூறு என்று கூறுவார்கள்.
But Jesus never tells us to tell a lie.
ஆனால் ஆண்டவர் நாம் அவ்வாறு பொய் சொல்ல வேண்டும் என்று விரும்புவதில்லை.
Now I know why there was one case where Jesus did not heal the person fully.
இப்பொழுது எனக்கு தெரியும் ஆண்டவர் ஏன் என்ற ஒரு காரியத்தில் மட்டும் அவர் சுகப்படுத்தவில்லை என்று.
Because he knew,
ஏனென்றால் அவருக்கு தெரியும்,
that in the 20th century there will be preachers who tell others to say I am healed when I am not healed.
ஏனென்றால் 20th நூற்றாண்டில் உள்ள போதகர்கள் அநேக மக்கள் செய்யாதை செய்து விட்டு சொல்ல கூறுவார்கள் என்று அவருக்கு தெரியும்.
So for their benefit he taught one lesson in one case.
அதனால் தான் அவ்வாறாக ஒரு பாடத்தை அவர் கற்பித்தார்.
That when you are not healed, don't say you are healed.
நீங்கள் சுகம் பெறவில்லை என்றால் சுகம் பெற்றேன் என்று கூறாதிருங்கள்.
If you are still half only you can heal, say I am only half healed.
ஒருவேளை பகுதி நீங்கள் சுகம் பெற்றிருந்தால் பகுதி தான் சுகம் பெற்றிருக்கிறேன் என்று கூறுங்கள்.
And Jesus said, okay, we'll pray again.
ஆண்டவர் கூறினார், நான் மீண்டும் அவனுக்காக ஜெபிப்போம்.
And he prayed again and he became all right.
அவனுக்காக மீண்டும் ஜெபித்தார், பின்பு அவன்
சரியாகி விட்டான். So I learned something from that.
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்?
When you see a problem,
நீங்கள் ஒரு பிரச்சனையை காணும் பொழுது,
don't say no, there's no problem.
எனக்கு பிரச்சனையே இல்லை என்று கூறாதிருங்கள்.
There is a problem.
இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது.
Say, God can solve it.
ஆண்டவர் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று
கூறுங்கள். That is faith.
அதுதான் விசுவாசம்.
See for example in the marriage at Cana.
கானா ஒரு கல்யாணத்தை எடுத்து பாருங்கள்.
The wine ran out.
அங்கே திராட்சரசம் குறைந்து விட்டது.
What did Jesus say?
ஆண்டவர் என்ன
கூறினார்? No, don't say the wine ran out. Say there's plenty of wine.
இல்ல, அங்க திராட்சரசம் குறைபடவில்லை என்று கூறுங்கள் என்று கூறினாரா?
See, keep confessing. There's plenty of wine.
அவர் ஒருவேளை அநேக திராட்சரசம் இருக்கிறது என்று
கூறினாரா? No, that would be a lie.
இல்லை, அவர் கூறவில்லை. அவ்வாறு கூறினால் அது பொய்யாக இருந்திருக்கும்.
When for example there were 5000 people hungry,
அங்க 5000 மக்கள் அங்க மிகவும் அவர்கள் இருந்த பொழுது,
and they said there's no, only 5 loaves and 2 fishes,
அங்க 5 அப்பமும் 2 மீன்கள் தான் இருந்தன.
He didn't say no, just say there are 10000 loaves.
அவர் ஒருவேளை 10000 அப்பங்கள் இருக்குன்னு கூறவில்லை.
You never have to confess a lie.
நீங்கள் ஒருபொழுதும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
You are not healed, say you are not healed.
நீங்கள் சுகம் அடையவில்லை என்றால் சுகம் அடையவில்லை.
If there is a problem, there is a problem.
ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால்
say my Lord can solve it.
என்னுடைய கர்த்தரால் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற முடியும் என்று கூறுங்கள்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
The devil has come.
பிசாசு வந்திருக்கிறான்.
But he won't find anything in me.
ஆனால் அவனிடத்தில் என்னிடத்தில் ஒரு பங்கும் இல்லை.
He will not find me confessing, oh this is too big a problem, God cannot solve.
ஆனால் ஒருவேளை நான் கர்த்தரால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று நான் அறிக்கை செல்வதை அவன் பார்க்க முடியாது.
There is no problem in the universe that God cannot solve.
இந்த உலகத்தில் கர்த்தரால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை.
If we confess it,
நீங்கள் அறிக்கை செய்தால்,
God may take some time to do it.
ஒருவேளை கர்த்தருக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒருவேளை சில காலம் ஆகலாம்.
Because during that time, he wants to teach us some things also through the trial and problem.
ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் மூலமாக கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
We like to have a life without any problem.
நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது என்று.
But then you will never learn anything.
அப்படி இருக்கும்போது நாம் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது.
You know, for example, when the disciples went into the lake, there was a storm.
And
there was a storm in the lake.
அங்க அந்த கடலிலே ஒரு புயல் உண்டானது.
And then Jesus stopped that storm.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நிறுத்தினார்.
How could they see the power of Jesus if there was no storm?
ஒருவேளை அந்த புயல் இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அவர்கள் எவ்வாறு அறிந்திருக்க முடியும்?
That is why the Lord allows storms to come into your life when you are going across in your boat.
ஆதலால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை படகிலே அவர் இந்த புயலை அனுமதிக்கிறார்.
Because he wants you to believe that he who stilled the storm on Galilee can still the storm today in your life.
அதன் மூலமாக தான் அந்த கலிலேயாவில் அந்த புயலை அடக்கியவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த புயலை அடக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டுவதற்காக.
So you don't have to shut your eyes and say no there's no storm, everything is okay.
அதனால் நீங்கள் கண்களை அடைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் புயலே இல்லை என்று கூற வேண்டியது.
No, there's a storm here, there's a storm here, there's a storm behind me.
இங்கு புயல் இருக்கிறது, அங்கு இருக்கிறது, என்னுடைய பின்னால் புயல் இருக்கிறது.
But my Lord can stop all of them.
ஆனால் ஆண்டவரால் இந்த புயலை எல்லாவற்றையும் நிறுத்த முடியும் என்று கூறுங்கள்.
That's the type of believer whom the devil is afraid of.
இப்படிப்பட்டான விசுவாசிகள் மேலாதான் பிசாசானவன் பயப்படுகிறான்.
But if you confess your faith like that,
ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை இவ்வாறு அறிக்கை செய்யும் பொழுது,
you will be able to say like Jesus,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியது போல் நீங்களும் கூறலாம்.
Prince of the world comes, but he's got nothing in me.
அந்த பிசா உலகத்தினுடைய இடத்தில் வந்தால் இடத்தில் ஒன்றும் இல்லை.
Supposing you got a terrible bad habit called anger.
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கோபம் என்ற அந்த மிகவும் கொடிய பழக்கம் இருக்கலாம்.
That's like a storm.
அது ஒரு புயல் போல.
What are you going to say?
நீங்க என்ன கூற போறீர்கள்?
Oh, this is a big storm, even Jesus cannot stop.
இது ஒரு பெரிய புயல், இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூட மாற்ற முடியாது என்று கூறுகிறீர்களா?
No.
இல்லை.
Say this is a terrible storm, this anger of mine.
இந்த கோபமானது மிகவும் ஒரு கொடிய புயல்.
But
ஆனால்
Jesus can stop.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் இதை மாற்ற முடியும்.
Or take this matter of lusting with our eyes.
ஒருவேளை இந்த கண்களின் இச்சை என்ற அந்த காரியத்தை,
bad thoughts,
அந்த தீய எண்ணங்களை.
What a storm that is in our mind.
எவ்வாறாக அந்த புயல் போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது?
What are you going to say?
என்ன சொல்ல போகிறீர்கள்?
Brother, I've tried so many years, I can't overcome it.
நான் அநேக ஆண்டுகளாக முயற்சித்தேன், என்னால் அதை மேற்கொள்ள முடியவில்லை.
Okay, that's what you said till now.
இப்பொழுது வரை நீங்கள் அவ்வாறுதான்
கூறுகிறீர்கள். Now you're going to say something else.
ஆனால் இப்பொழுது வேற காரியத்தை சொல்ல போகிறீர்கள்.
Say there is no storm that Jesus cannot stop.
ஆண்டவரால் தடுத்து நிறுத்த முடியாத எந்த புயலும் இல்லை என்று கூற
போகிறீர்கள். Or it may be some problem in your home.
ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்கலாம்.
Or in your marriage.
ஒருவேளை உங்களுடைய திருமணத்தில் இருக்கலாம்.
Oh, the devil is attacking marriages like anything these days.
பிசாசானவன் இந்த காலங்களில் திருமணங்களை எல்லா இடங்களிலும் அவன் தாக்குகிறான்.
Separating husband and wife.
கணவனை மனைவியும் பிரிக்கிறான்.
Separating parents and children.
பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பிரிக்கிறான்.
Separating believers from believers.
விசுவாசிகளை ஒரு விசுவாசியிலிருந்து மற்றொரு
விசுவாசியிலிருந்து பிரிக்கிறான். He is doing it all the time.
இவன் எல்லா வேளையிலும் செய்கிறான்.
What are you going to do when you see that?
அதை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்?
Don't sit back and say, oh, this is too big a storm, even Jesus cannot solve it.
ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவால் கூட இதை மாற்ற முடியாது என்று கூறுகிறீர்களா?
When you say that,
நீங்கள் அவ்வாறு சொல்லும்போது,
you are saying the devil is almighty.
நீங்கள் பிசாசானவன் சர்வ வல்லமை உள்ளவன்,
my Jesus is so weak.
என்னுடைய ஆண்டவர் மிகவும் சிறியவர்.
Jesus is trying to help me, but the devil is so strong.
ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறான், ஆனால் பிசாசு மிகவும் பெரியவன்.
I hear sometimes believers talk like that.
சில வேளைகளில் விசுவாசிகள் இவ்வாறு கூறுவதை நான் கவனித்திருக்கிறேன்.
Oh brother Zach, the devil is troubling me here.
Brother Zach அவர்களே, பிசாசன் இவ்வாறாக என்னை,
and he's troubling me there, and he's troubling me in the other place, and he's troubling me here.
எனக்கு இங்கு துன்பம் செய்கிறான், அங்கு துன்பம் செய்கிறான்.
And when people tell that to me,
மக்கள் என்னிடத்தில் அவ்வாறு கூறும் பொழுது,
I ask them this question.
நான் இந்த கேள்வி கேட்கிறேன்.
Where is your Jesus when the devil is doing all?
இயேசு கிறிஸ்து எங்கே?
Has he just disappeared?
ஒருவேளை அவர் காணாமல் போய்விட்டாரா?
Or is your Jesus so weak that he's also hiding somewhere because the devil has come?
ஒருவேளை அவரும் பயந்து ஒதுங்கிக் கொண்டாரா என்று நான் கேட்பேன்.
Then your Jesus is not the real Jesus of the Bible.
அப்படி என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இயேசு இந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற அந்த உண்மையான இயேசு அல்ல.
The real Jesus of the Bible is the devil who runs and hides.
அந்த உண்மையான இயேசு என்றால் அந்த பிசாசானவன் ஓடி விடுவான்.
That's the Christ we believe in.
அந்த இயேசுவை தான் நாம் விசுவாசிக்கிறோம்.
That's the life God wants us to live.
அப்படிப்பட்டதான வாழ்க்கையை தான் நான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர்.
The Holy Spirit will lead me like he led Jesus into temptation.
அந்த பரிசுத்தாவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து சென்றது போல நம்மையும் அந்த சோதனைக்கு நேராக அழைத்து செல்வார்.
He led Jesus to be confronted by the devil.
அந்த பிசாசானவரை எதிர்க்க அவர் கொண்டு சென்றார்.
And the Holy Spirit will lead me also to face the devil.
அதுபோல பரிசுத்தாவியானவரும் பிசாசை எதிர்க்க நம்மை அழைத்து செல்வார்.
But like Jesus conquered the devil, we can conquer Satan too.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க முடியும்.
Sometimes believers say,
சில வேளைகளில் விசுவாசிகள் கூறுகிறார்கள்,
brother, don't talk like that.
Brother, அவ்வாறு பேசாதிருங்கள்.
If you talk like that, the devil will come and trouble you tomorrow.
நீங்கள் அப்படி பேசினால் பிசாசானவன் நாளையே வந்து உங்களை துன்பப்படுத்துவான்.
I'm not afraid.
நான் பிசாசுக்கு பயப்படவில்லை.
because my savior conquered him 2000 years ago.
ஏனென்றால் என்னுடைய இரட்சகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிசாசை முறியடித்தார்.
There was a time in my life I was afraid of the devil.
என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்பு பிசாசுக்கு பயந்திருந்தேன்.
I believe with all my heart today the devil is afraid of me.
இன்று நான் முழுமையாக சொல்ல முடியும் பிசாசை நான் முறியடித்திருக்கிறேன்.
Is the devil afraid of you?
அந்த பிசாசு உங்களை கண்டு பயப்படுகிறானா?
Let me ask you another question.
இன்னொரு கேள்வி கேட்கிறேன்.
Do you believe the devil is afraid of Jesus Christ?
பிசாசு ஆண்டவரை கண்டு பயப்படுகிறானா?
Was he afraid of Jesus Christ when Christ walked on the earth?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் நடந்த பொழுது பிசாசு அவரை கண்டு பயப்பட்டானா?
Yes or no? Is the same Christ who lived on this earth living in your heart now?
அந்த உலகத்தில் வாழ்ந்த அதே இயேசு தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதயத்திலும் இருக்கிறார்?
Yes or no?
Yes.
Then why are you afraid of the devil?
அப்படி என்றால் என்றால் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்?
I sometimes use this illustration.
சில வேளைகளில் நான் இந்த ஒரு சிறு கதையை கூறுகிறேன்.
I'm walking down the road and one big Alsatian dog comes to bark at me.
நான் ஒருவேளை சாலையில் நடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய அல்சேஷியன் நாய் வந்து என்னை பார்த்து குலைக்கிறது.
I don't go fighting with Alsatian dogs. They're too strong for me.
நான் அதை கண்டு பயந்து விடுகிறேன். நான் அல்சேஷியன் நாய்களிடம் சண்டை போடுவதில்லை.
But supposing I've got a big lion.
ஆனால் ஒருவேளை
ஒரு walking with me.
ஒரு பெரிய சிங்கம் என்னோடு சேர்ந்து நடந்து வருகிறது என்றால்
then let 100 Alsatian dogs come at me.
ஒருவேளை 100 அல்சேஷியன் நாய்கள் வந்தாலும்
tell my lion just give one roar.
ஒருவேளை என்னுடைய சிங்கத்தை நான் கர்ஜிக்க விட்டால்
enough, all these will run with their tails under their legs.
அது போதும், எல்லா அல்சேஷியன் நாய்களும் தன்னுடைய வால்களை சுருக்கி கொண்டு ஓடிவிடும்.
Do you believe Jesus is like that?
நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா?
And if all the millions of demons of hell come against you.
ஒருவேளை எல்லா அந்த பிசாசுகளும் உங்களுக்கு வந்தால் கூட.
Try to create problems in your home.
உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணினால் கூட.
In your office.
உங்களுடைய அலுவலகத்தில்.
In your business.
நீங்கள் செய்யும் வியாபாரத்தில்.
In your body.
உங்களுடைய சரீரத்தில்
anywhere
எங்கு பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும்
Jesus is with us.
ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார்.
And the devil will flee.
அந்த பிசாசானவன் அதை கண்டு பயந்து ஓடிவிடுவான்.
We can resist him in the name of Jesus.
ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும்.
Don't be afraid when the Holy Spirit leads you like he led Jesus to face the devil.
அந்த பிசாசானவன் எதிர்த்து செல்வதற்கு பரிசுத்தாவியானவர் நடத்தி சென்றது போல நம்மை நடத்தி செல்லும் பொழுது நீங்கள் பயப்படாதிருங்கள்.
You will overcome like Christ overcame.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மேற்கொண்டது போல் நீங்களும்
மேற்கொள்வீர்கள். Our heads in prayer.
தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம்.
Now you should not forget this message by tomorrow.
இந்த செய்தியை நீங்கள் ஒருவேளை நாளைக்கு மறந்து விட கூடாது.
Make sure you remember it for the rest of your life.
இந்த செய்தியை உங்கள் வாழ்க்கையினுடைய எஞ்சிய காலமெல்லாம் நீங்கள் நினைத்திருக்க வேண்டும்.
And ask God to fill you with the Holy Spirit.
ஆண்டவராகிய ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியானால் நிறைக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிங்கள்.
He will always remind you that Christ defeated Satan on the cross.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிசாசை தோற்கடித்தார் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும்.
And you can live the life of heaven on this earth.
நீங்கள் இந்த பூலோகத்திலே பரலோக வாழ்க்கையை வாழ முடியும்.
Say Lord I believe.
ஆண்டவரே நான் இதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள்.
Don't say Lord I'm going to try.
நான் ஒருவேளை இதை நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறாதிருங்கள்.
He never says try, he says believe.
அவர் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று கூறவில்லை, நீங்கள் நம்புங்கள் என்று கூறுகிறார்.
He doesn't ask you to try, he asks you to believe.
அவர் நீங்கள் அதை நம்ப வேண்டும் என்று கூறுகிறார்.
Can you believe?
நீங்கள் அதை விசுவாசிக்க முடியுமா?
Lord I believe.
ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்.
That you defeated Satan on the cross.
நீர் அந்த பிசாசை சிலுவையில் முறியடித்தீர்.
என்னுடைய
வாழ்க்கையில் வந்தீர்.
And you are going to defeat Satan in my life.
என்னுடைய வாழ்க்கையில் அந்த பிசாசை முறியடிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன்.
The prince of this world will find nothing in me.
இந்த உலகத்தின் அதிபதி என்னுடைய வாழ்க்கையில் எதையும் காண முடியாது.
Heavenly Father, help everyone here.
பரலோகபிதாவே, இந்த வேளையிலும் கூட.
Help everyone here.
எல்லோருக்கும் உதவி செய்.
Fill us with the Holy Spirit.
ஆண்டவரே எல்லாரிடத்தில் இருதயத்தில் பரிசுத்தாவினால் நிரப்பும்.
And help us to glorify you.
உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்.
We pray in Jesus' name.
ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
Now may the grace of our Lord Jesus Christ, the love of God our Father, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen.